உள்ளமனும் குடத்தில் ஊக்கமனும் தரு நிறுவி உறுதியாக தள்ளறி அன்படும் தொடர்பூட்டி இடைப்படுத்தி தருகன் பாச கள்ளவினை பசுமோத கவடமடு கடித்துண்டு கருணை எனும் வெள்ள மதம் மொழி சித்தி வழத்தை நினைந்து வருவினைகள் தீர்ப்பான். நேசம் நிறைந்த உள்ளத்தால் நீளம் நிறைந்த மணிகண்டத்து ஈசன் அடியார் பெருமையினை எல்லா உயிரும் தொடுகெடுத்து தேசம் உய்ய திருத்தொண்ட தொகைமும் பணித்த திருவாளன் வாசமலர் மண்கடல் வணங்க வந்த பிறப்பை வணங்குவான். பூழியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கடல் போற்றி ஆழிமிசை கல்மிதப்பில் அணைந்தபிரான் அடி போற்றி வாழி திருநாவலூர் வன்தொண்டன் பதம் போற்றி பூழிமணி திருவாதபுரர் திருத்தாள் போற்றி எல்லாமல்ல முருகப்பெருமானுடைய திருவருளினாலே கூடியிருக்கின்ற அடியார் திருக்கூட்டமாக பொன்னார் திருவடிகள் அடியனுடைய சிறந்தாழ்ந்த வணக்கங்களை முதற்கண் தெரிவித்துக் கொண்டு முருகன் புகழ்பாடும் சபையின் சார்பாக பெரியபுராண தொடர்ச்சி பொழிவு மகான் ஸ்ரீ ஒடுக்குத்தூர் சாமியுடைய திருமடத்திலே மாதந்தோறும் சனிக்கிழமைகளில் எல்லாம் அல்ல ஆடல்வல்லானுடைய திருவருளினாலும் தெய்வ சேக்கிழார் பெருமானுடைய குருவருளினாலும் மிகவும் சீரும் சிறப்புமாக நடைபெற்று வருகின்ற வேளையிலே திருஞான சம்பந்த சுவாமியுடைய அருள் திரு வரலாற்றினை தொடர்ந்து சிந்திக்க திருவருள் கூட்டியிருக்கின்றனர். நக்கீரர் பெருமான் இரண்டு நிலைகளிலே பெருமான் அருள் செய்வதை திருமுருகாற்றுப்படையிலே மிக அற்புதமாக குறிப்பிடுவார். திருமுருகாற்றுப்படை என்ற நூல் இறைவனை பற்றி முழு முதல் பாடல் என்பதாக தோன்றிய முதல் நூல் திருமுருகாற்றுப்படை. அதுவரையிலும் இறைவனை பற்றிய குறிப்புகள் மட்டும்தான் சங்க இலக்கிய பாடல்களோ புறநானூரோ அகநானூரோ எல்லா பாடல்களையும் பார்த்தீங்கன்னா இளங்கோவடிகள் சிலப்பதிகாரம் சிலப்பதிகாரத்திலே பெருவாயாக்கை பெரியோன் காண்க என்பதாக பெருவானை பற்றி சேயோன்மேய மைவரை உலகமும் மாயோன்மேய மைவரை உலகமும் சேயோன்மேய என்பதாக சங்க இலக்கிய பாடல் இப்படி சேயோனை பற்றியும் மாயோனை பற்றிய குறிப்புகள் மட்டும்தான் இருக்கே தவிர இறைவனை இறைவனுடைய முழு முதல் பண்புகளை இறைவனுடைய இலக்கணத்தை இறைவனுடைய சிறப்பை பற்றி எழுந்த முதல் நூல் திருமுருகாற்றுப்படை. பதினோராம் திருமுறையிலே இந்த திருமுருகாற்றுப்படை என்ற நூல் வைத்து போற்றப்படுகின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு நிலை. இதிலே ஆறு படைவீடு என்பதாக சொல்லி அந்த முருகப்பெருமானுடைய ஆறு படைவீடுகளுக்கு எவ்வாறு செல்லுவது என்பதாக செலுத்துவார். ஆறு என்பது நதி செல்லும் வழிக்கு ஆறு என்று ஆறு என்பதாக ஏன் பொருள் வந்ததுன்னா நதி செல்லுகின்ற வழி ஆறு என்பது வழி. அந்த வழியாக சென்றால் அவனை அடையலாம். சேவடி படரும் செம்மல் உள்ளமுடு நலம்புரி கொள்கை புலம்பிரிந்து உரையும் அந்த பெருமானிடத்திலே நீ சென்று அணுக வேண்டும் என்பதாக சொன்னால் உனக்கு விருப்பம் என்பதாக ஒன்று முதலிலே வேண்டும். விருப்பம்தான் முதலிலே வித்து விருப்பெனும் வித்தையிட்டு அந்த விருப்பம் என்பதாக முதலிலே உனக்கு தோன்றியது அப்படின்னு சொல்றவங்களதான் கூட்டிட்டு போவார். எல்லாரையும் கூட்டிருப்பாங்கன்னா வேண்டினர் வேண்டியாங்கு எய்தினர் வழிபட ஆண்டு ஆண்டு உரைதலும் என்பதாக அந்த திருமுருகாற்றுப்படையில மிக அற்புதமாக இறைவனுடைய இலக்கணத்தை மிக அற்புதமாக எடுத்து சொன்ன முதல் நூல். அதுவரையிலும் அரசனை பாடுறது அழிகின்றவர்களை பாடுவது கொடுக்கிலாதானை பாரியே என்றும் கூறினும் கொடுப்பாரிலே தம்மையே புகழ்ந்து இச்சை பேசினும் சார்பினும் தருகிலா பொய்மையாளரை பாடாது எந்த புகழூர் பாடுவின் புலவீர்கள் அப்படி எடுத்து வழி நடத்திய ஒரு நிலை. அதுவரையில் அரசனை பாடுவது பொருள் பெறுவது அரசனை பாடுறது பொருள் பெறுவது இவன் அரசனை பார்த்து இவ்வளவு பொருள் எனக்கு கொடுத்தான் அப்படின்னு சொல்லி இன்னொரு துறை ஆற்றுப்படுத்துவது என்பதாகிய ஒரு நிலை இருந்து வந்த ஒரு ட்ரெண்ட் செட்டர் என்பதாக நக்கீரர் பெருமான் தான் முதன் முதலிலே சமயத்திற்குரிய முதல் நூல் இறைவனுக்குரிய இலக்கணத்திற்குரிய முதல் நூலை திருமுருகாற்றுப்படை என்ற முதல் நூலை கொடுத்த மிகப்பெரிய ஒரு ட்ரெண்ட் செட்டர் நக்கீரதேவன். மறந்துடவே கூடாது நக்கீரதேவன் நாயனார் ஏன் இவ்வளவு தூரம் சொல்றேன் அப்படின்னு சொன்னா அவர் ரெண்டு விதமா அருள் புரிகின்ற நிலையை சொல்லுவார். இல்லறத்தில் இருப்பவர்களுக்கு பெருமான் எப்படி அருள் புரிவார் துறவு நிலையில இருப்பவர்களுக்கு பெருமான் எப்படி அருள் புரிவார் அப்படின்னு ரெண்டு முகங்களினுடைய தொழிலை சொல்லும் பொழுது சொல்வார். அதுல இந்த பிரம்மச்சரியம் என்று சொல்லக்கூடிய நிலையிலே துறவு நிலையிலே இருந்து இருப்பவர்களுக்கு எவ்வாறு அருள் புரிவார் இந்த முகம் ஒன்று அந்த ஆறு முகத்திலே ஒரு முகம் உண்டு. அது இந்த துறவு நிலையிலே இருப்பவர்களுக்கு முகம். அந்த முகத்திலே மந்திர விதியின் மரபுளி விழா. அந்தரர் வேள்வி ஓர்க்குமே ஒரு முகம். அந்த அவர்கள் செய்கின்ற வேள்விகள், அவர்கள் செய்கின்ற ஆறிரண்டு மருட்டி இளமை நல்லியாண்டு, அப்படி அவர்கள் அந்த பிரம்மச்சரியத்தில் இருப்பவர்களுக்கு அருள் புரிவதற்குனே ஒரு முகம் வச்சிருக்கிறார். அவர்களுடைய மந்திர விதியின் மரபு உளி வழா அந்தனர் வேள்வி ஓர்க்கும், அப்படி செய்பவர்களுடைய தன்மைகளை முருகப்பெருமான் உடனே அவர்களுக்கு அருள் புரிஞ்சிடறது இல்லையா. அவர் என்ன பண்ணுவாரு, ஓர்தல் என்பதாக சொன்னால் ஆராய்தல் என்று பொருள். அந்த ஒரு முகம் என்ன செய்யும் கேட்டா, துறவு நிலையில இப்படி இருப்பவர்களுக்கு லிஸ்ட் போட்டிருப்பாரு, இதெல்லாம் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ், இதுல வரானாவ அப்படின்னு பார்த்து ஒன்னு ஒன்னா டிக் பண்ணிட்டே வருவார். ஓர்தல் என்பது ஆராய்தல். இத்தனையும் லிஸ்ட்ல டிக் பண்ணது அத்தனையும் நாவியல் மருங்கின் நவிலப்பாடி புலரா காலகம் புலரவுடி. அந்த ஆடை தொப்ப தொப்ப தொப்பையா ஆடை நனைஞ்சிருக்கும், குளிச்சுட்டு வெளியில வருகின்ற பொழுது அந்த ஆடையை உலர்த்த கூடாதான், அந்த ஆடை தானாக காய வேண்டும். புலரா காலகம் புலரவுடி நாவியல் மருங்கில் நவிலப்பாடி, பெருமாளுடைய நாமம் எந்நேரமும் அவருடைய நாக்கில இருந்துகிட்டே இருக்கணும். இதெல்லாம் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் திரையரகத்துல கொடுத்திருப்பாரு, இதெல்லாம் இவர்கள் கடைபிடிக்க வேண்டும். இப்படி துறவு நிலையில இருப்பவர்களுக்கு ஒன்னு ஒன்னா செஞ்சிட்டு வருவோம். மந்திர விதியின் மரபுளி விழா அந்தனர் வேள்வி ஓர்க்கும். சரி, இல்லறத்துல இருக்கிறவங்களுக்கு எப்படி அப்படின்னு கேட்டா, அதுக்கு ஒரு முகம் வச்சிருக்கிறார். ஆர்வலர் ஏத்த அமர்ந்து இனிது ஒழுகி வரம் கொடுத்தன்றே ஒரு முகம். இல்லறத்திலே இருப்பவர்களுக்கு பெருமான் எப்படி அருள் செய்வாரா, ஆர்வலர் ஏத்த அமர்ந்து இனிது ஒழுகி காதலின் உவந்து வரம் கொடுத்தன்றே. ஒண்ணுமே இல்ல, இவன் என்ன செஞ்சாலும் எது செஞ்சாலும் ஒண்ணும் கவலையே இல்லையா, ஓ இல்லறமா, பெண்ணின் நல்லாளுடும் பெருந்தகையாக இருக்கின்ற ஒரு பேரு அல்லவா என்பதாக சொல்லி முருகப்பெருமான் அவர்கள் வரத்துக்கு முன்னாடியே வரம். இங்கே ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் அந்த பக்கம் பாத்தீங்கன்னா என்னென்ன கொடுக்கணும்னு ஒரு லிஸ்ட் போட்டு கொடுப்பாராம். பன்னிரு கைகளாலும் வாரி வாரி வழங்குகின்ற வள்ளலாக விளங்குகின்றவர் முருகப்பெருமான். அப்ப இல்லற நிலையில இருப்பவர்களுக்கு பெருமான் ஆர்வலர் ஏத்த அமர்ந்து இனிது ஒழுகி வரம் கொடுத்தன்றே. எப்படியா, காதலின் வந்து வரம் கொடுத்தன்றே. அதனால இல்லறத்தில இருந்து கொண்டு இத்தனை ஒரு சிறு தொண்டாவது செஞ்சோம்னு சொன்னா, ஏன்னா இல்லறத்துல இருக்கின்ற பொழுது இப்ப பாருங்க, நான் இங்க வர்றதுக்கு ஏன் லேட் ஆச்சுன்றதுக்கு ரீசன் அதனால முருகப்பெருமானும் சிவபெருமான் இல்லறத்துல இத்தனை கஷ்டத்துக்கு நடுவுல நம்மள கொஞ்ச நேரம் நினைக்கிறானே அப்படின்றதுக்காக வரத்தை வாரி வாரி கொடுக்கின்ற ஒரு நிலை இது திருமுருகாற்றுப்படை காட்டும் ஒரு நியதி. அப்படி திருஞான சம்பந்த பெருமானை நாம் தொடர்ந்து சிந்திக்கின்ற முகமாக சென்ற வகுப்பிலே நாம் திருவோத்தூர் என்ற தலத்தினுடைய அந்த பதிகத்தினை மிக ஆழங்கால் பட்டு சிந்திக்க வேண்டிய ஒரு திருப்பதிகமாக அது விளங்குகின்றது. பூர்த்தேந்து ஆயன கொண்டு நின் பொன்னடி பொற்றாத ஏத்தாதார்களை, அப்படி ஆரம்பித்த திருப்பதிகம் இந்த குலை ஈனுதல் ஆண் என்று சொல்லக்கூடிய படை பெண்படையாக மாறிய ஒரு அற்புத ஒரு நிகழ்ச்சியை மிக ஆழமாக தெய்வ சிற்றார் பெருமான் சிந்தித்து அதை தன்னுடைய பெரிய புராணத்திலே அற்புதமாக பதிவு செய்த ஒரு வரலாறு. ஆண்மை என்ற ஒழுக்கம் பெண்மை என்ற ஒழுக்கம் இணைந்ததுதான் சைவம். ஆண்மையும் பெண்மையும் இணைந்தது சைவம். அந்த கோலத்திற்கு தொன்மை கோலம் என்பதாக சைவம் போற்றுகின்றது என்பதை மிக ஆழமாக நாம் அந்த பதிகத்தை பற்றிய சிந்தனை செய்தோம். அதன் பிறகு நாம் முன்னே வருகின்ற பொழுது, இப்ப பின்னாடி போறதில்ல முன்னாடி வந்துட்டு இருக்கிறோம், ரிவர்ஸ் ஆர்டர்ல வந்துட்டு இருக்கு. திருவோத்தூர்ல இருந்து திருப்பி பின்னாடி நாம வருகின்ற பொழுது திரு அரையணி நல்லூர் என்ற திருப்பதிகமும் திரு கோவலூர் வீரட்டம் ரெண்டு பதிகமும் நம்ம படிக்கணும். கோவலூர் முழுமையா படிக்கணும். கோவலூர் முழுமையா படிக்கணும். ஒரு வள்ளல் பெருமானுடைய நிலையை பார்க்கின்ற பொழுது தன்னுடைய முதல் நூல் வழிபடு நூலாக கொண்டது திருவாசகம். வழிபடு நூல் திருவாசகம், வழிபடு குரு திருஞான சம்பந்தர். திருவாசகம் அப்படின்னா போதும், வள்ளல் பெருமான் மெய்தான் அரும்பி விதிர் விதித்துன் விரையார் கடற்கு என் கைதான் தலை அப்படியே அந்த நடுக்கம் மெய் நடுக்கம் முழுக்க வள்ளல் பெருமானுக்கு திருவாசகம்னா போதும் வந்துடும். திருவாசகத்துல ஒரு வரிய பாடுறதுக்கு கூட வேணாம், திருவாசகம் அப்படின்னாலே போதும். அந்த நிலையில தெய்வ சேக்கிழார் பெருமானுக்கு திருஞான சம்பந்தர்னா போதும். மெய்தான் எப்படி வள்ளல் பெருமானுக்கு திருவாசகமோ தெய்வ சேக்கிழார் பெருமானுக்கு திருஞான சம்பந்தர். ஏன் இதை சொல்றேன் அப்படின்னு சொன்னா, பெரிய புராணத்தை ஆராய்ந்து 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 திருஞான சம்பந்தரோடு இணைந்து இணைந்து நம்ம இவ்வளவு காலமா இருக்கின்ற ஒரு நிலையில நம்ம பார்க்கின்ற பொழுது, பெரிய புராணத்துல திருஞான சம்பந்தர் வரலாற்றுல மட்டும் திருஞான சம்பந்தரை அவர் காணவில்லை. திருஞான சம்பந்தருடைய ஒரு பெருமையையும் திருஞான சம்பந்தரை பற்றி அவர் சொல்ல வேண்டிய அந்த பன்முக நிலையிலே திருஞான சம்பந்தரை அனுபவித்தவர் சேக்கிழார் பெருமான். பன்முகம் ஒன்று இல்ல ரெண்டு இல்ல, இந்த வகையிலே சென்று திருஞான சம்பந்தரை அனுபவிக்கலாம் அப்படின்னு ஒரு வகையா இருக்கும், அல்லது இந்த வகையிலே சென்று திருஞான சம்பந்தரை சேக்கிழார் பெருமான் அனுபவித்தார் அப்படின்னு ஒரு ரூட்டு போட்டீங்கன்னா பன்முகமாக விரிந்தது பெரிய புராணத்துல. ஏன் அப்படின்னா, திருநாவுக்கரசு நாயனாருடைய புராணத்தை சொல்லும் பொழுது திருஞான சம்பந்தரை சொல்லுவார். எங்கு எங்கெல்லாம் திருஞான சம்பந்தருக்கு வாய்ப்பு கிடைக்குமோ பெரிய புராணத்துல அங்கெங்கெல்லாம் திருஞான சம்பந்தருடைய பன்முக தரிசனம் நிகழும். சேக்கிழார் பெரிய புராணத்துல பார்த்தீங்கன்னு சொன்னா திருஞான சம்பந்தருக்கு எங்கெங்கெல்லாம் இடம் கொடுத்திருக்கான்னு பார்த்தா, பெரிய புராணம் முழுக்க விரவி இருக்கும் ஒரு வரலாறாக விளங்குவது திருஞான சம்பந்தர் வரலாறு. வெளிப்படையாக தெரிவது சுந்தர பெருமானுடைய வரலாறு அப்படியே வெளிப்படையா வச்சிருப்பார். ஆனா உண்மையிலேயே அவருக்கு திருஞான சம்பந்தர் போதும். அந்த இடத்திலே அவர் அமைக்கின்ற சொற்களும் அவர் அமைக்கின்ற ஆழமான அனுபவமும் ஒரு தனிப்பட்ட அனுபவமா இருக்கும். திருஞான சம்பந்தர் அப்படின்னா போதும். திருநீலநக்கருடைய வரலாறு சொல்ல வருவார், திருஞான சம்பந்தரை பற்றி பேசுவார். திருநாவுக்கரசருடைய வரலாற்றை பற்றி சொல்ல வருவார், திருஞான சம்பந்தரை பற்றி பேசுவார். முருகநாயனாருடைய வரலாற்றை பற்றி சொல்ல வருவார், திருஞான சம்பந்தரை பற்றி பேசுவார். சிறுதொண்டராயனாருடைய வரலாற்றை பற்றி சொல்ல வருவார், திருஞான சம்பந்தரை பற்றி பேசுவார். இப்படி சுந்தர பெருமானுடைய வரலாற்றை சொல்ல வருவார், திருஞான சம்பந்தரை பற்றி பேசுவார். நீங்க இப்ப நான் சொன்னது ஒரு சில இடங்கள் தான் நான் இப்ப சொல்லியிருக்கிறேன். பெரிய புராணத்துல இந்த மாதிரி திருஞான சம்பந்த பெருமானை எங்கெங்கெல்லாம் வரலாற்றை விட்டு வெளியில, அதுவே பாதி பிள்ளை பாதி புராண பாதின்னு அதுவே பாதியா வச்சிட்டாரு. ஆனால் அந்த வரலாற்றை தவிர திருநாவுக்கரச பெருமானுடைய வரலாற்றை சொல்ல வருகின்ற பொழுது திருஞான சம்பந்தரை காட்டுவதும், சுந்தர பெருமானுடைய வரலாற்றிலே திருஞான சம்பந்த பெருமானை இணைப்பதும், முருகநாயனாருடைய வரலாற்றில் இணைப்பதும், திருநீலகண்ட யாழ்ப்பாணருடைய வரலாற்றிலே அவரை இணைப்பதும். யாழ்ப்பாணர் வரலாறு சொல்லும் பொழுது திருஞான சம்பந்தரை சொல்லித்தான் ஆகணும். அப்படி திருஞான சம்பந்தரை எங்கெங்கெல்லாம் அனுபவித்த அந்த பன்முக தரிசனம் என்கின்ற நிலையிலே ஒரு குறிப்பு மட்டும் இன்று நாம் சேக்கிழார் பெருமான் எவ்வாறு அனுபவித்தார் திருஞான சம்பந்தரை எவ்வாறு நமக்கு காட்டிய தெய்வ சேக்கிழார் பெருமான் மட்டும் இல்லைன்னு சொன்னா, மாதவம்சை தென்திசை வாழ்ந்திட வந்து நமக்கு கிடைத்த ஒரு மிகப்பெரிய ஒரு அருளாளர் தெய்வ சேக்கிழார். இல்லைன்னா திருஞான சம்பந்தரை இப்படியெல்லாம் நாம் அனுபவிக்க முடியுமா? பிரிபுராணம் மட்டும் இல்லைன்னு சொன்னா திருஞான சம்பந்தனுடைய வரலாறு எப்படி நமக்கு இந்த வகையிலே நமக்கு இந்த நிலையிலே கிடைத்திருக்கும் என்பதாக எண்ணி பார்க்க வேண்டிய ஒரு மிக மிக முக்கியமான ஒரு நிலை. திருஞான சம்பந்தர் பெருமானுடைய வரலாற்று நிலையிலே வரலாறு என்பதாக அமைத்து அந்த பகுதியிலே முழுமையாக அனுபவித்த இடங்கள் வரலாற்றிலே அவருடைய வரலாற்றை பாடுகின்ற பொழுது ஒரு சில இடங்கள் மிக மிக ஆழமாக திருஞான சம்பந்தருடைய பன்முக தரிசனமாக விளைந்த ஒரு இடம் என்பதாக சொன்னால், பல இடங்கள்ல ஒரு இடம் திருவேழி மிடலை என்று சொல்லக்கூடிய ஒரு இடம். திருவிழி மிடலை, விழி மிடலை, திரு இருக்கு குரல் அங்கே உண்டு. திரு இருக்கு குரல் என்று சொல்லக்கூடிய அந்த திருவிழி மிடலை, திரு அன்னியூர், திரு ஆரூர், கச்சி ஏகம்பம், அப்புறம் ஆலவாய், திரு முதுகுன்றம், எத்தனாச்சு, திரு முதுகுன்றம், அன்னியூர் சொல்லிட்டல்ல, திருவிழி மிடலை, இப்படி வாசி தீரவே காசு நல்குவீர் என்பதாகிய ஒரு இந்த திருவிழி மிடலையில ஒரு ஒரு சின்ன ஒரு செய்தி அங்கே நிகழ்ந்தது. திருஞான சம்பந்தரும் திருநாவுக்கரசரும் இணைந்து தொண்டாற்ற வேண்டிய ஒரு நிலை. திருஞான சம்பந்தருடைய ஒரு காலத்திலே அந்த எல்லையிலே தான் திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், திருநீலகண்ட யாழ்ப்பாணர் மூவருடைய தொண்டும் இணைந்த ஒரு மிக சிறப்பான பொற்காலமாக விளங்கியது திருஞான சம்பந்தர் காலம். தான் மட்டும் நின்று தொண்டாற்றிய ஒரு நிலை உண்டு, ஆனால் திருநாவுக்கரச பெருமானையும் அந்த தொண்டிலே இணைப்பார், அந்த தொண்டிலே இணைக்கின்ற ஒரு நிலை. திருநீலகண்ட யாழ்ப்பாணருடைய அந்த யாழ் என்று சொல்லக்கூடிய அந்த தொண்டையும் அதில் இணைப்பார். இப்படி மூன்று பேருடைய தொண்டும் இணைந்த ஒரு பிணைப்பு திருஞான சம்பந்தருடைய காலம். திருவிழி மிடலையில ஒரு நிகழ்ச்சி உங்களுக்கு எல்லாம் தெரியும், அங்கு நடந்த நிகழ்ச்சி. திருவிழி மிடலையில திருஞான சம்பந்தரும் திருநாவுக்கரசரும் இரண்டு மடங்கள் அமைத்து வழிபாடு செய்கின்ற பொழுது அங்கே பஞ்சம் ஏற்பட்டது, வறட்சி. பஞ்சம் வறட்சி என்பதாக சொன்னால் உடனே அதை நீக்க வேண்டும், சமுதாய பணியாக எடுத்து செய்ய வேண்டும், இறை பணியோடு சேர்ந்த ஒரு சமுதாயத்தோடு கலந்த ஒரு தொண்டாக இது அமைந்தது என்பதற்குரிய ஒரு சிறப்பான ஒரு இடம் இந்த திருவிழி மிடல். இந்த திருவிழி மிடலையில அந்த வறுமை என்பதாக, பஞ்சம் என்பதாக வந்த ஒரு நிலையிலே இந்த வறுமையை நீக்குவதற்காகவே வந்தவர் நம்முடைய ஞானசம்பந்த பெருமான். அது எங்க வறுமையா இருந்தாலும் சரி, உயிருக்கு அது வறுமையாக இருந்தாலும் சரி, இந்த உடலுக்கு உரிய வறுமையாக இருந்தாலும் சரி, அதனால தன்னை சொல்லிக் கொள்ளும் பொழுது களி கடிந்த கையான் என்பதாக சொல்லுவார். யார் இதை பாடியது என்பதாக சொல்லுகின்ற பொழுது ஒரு இடத்திலே சொல்லுவார், களி கடிந்த கையான். களி என்பது வறுமை. இந்த உலகத்திலே வறுமை என்பதாக சொல்லக்கூடிய ஒன்றை நீக்க வேண்டும். மிடி என்றொரு பாவி வெளிப்படினே என்பதாக அருணகிரிநாத பெருமான் மிக அற்புதமாக கந்தர் அனுபூதியில சொல்லுவார். அப்படி இந்த வறுமை என்பதாக பஞ்சம் வந்துருச்சு திருவிழி மிடலையில. சாப்பிடறதுக்கு சாப்பாடு இல்ல, அங்கே அத்துணை பேரும் பசியால் வாடுகின்ற வறட்சி வந்தது. வந்தவுடன் அங்க திருவிழி மிடலை பெருமானிடத்திலே முறையீடு செய்த பொழுது விழி மிடலை பெருமான் திருஞான சம்பந்தரையும் திருநாவுக்கரசரையும் அங்கே தொண்டு ஆற்ற நிலையிலே அவர்களுக்கு படிக்காசு கொடுக்கின்றேன். கிழக்கு பீடத்திலே படிக்காசும் மேற்கு பீடத்திலே படிக்காசும் வைக்கப்படும். இந்த படிக்காசினை எடுத்துக்கொண்டு இந்த பஞ்சத்தினை நீக்க வேண்டும் அப்படின்னு சொன்னார். ஆகவே அந்த படிக்காசானது கீழ் என்ற நிலையிலே அந்த கீழே என்பதாகிய கிழக்கு மாடத்திலே வைத்த பீடத்திலே வைத்த அந்த படிக்காசு ஞானசம்பந்தருக்கும், மேற்கிலே வைத்த அந்த படிக்காசு திருநாவுக்கரச பெருமானுக்கும் அது அமைந்தது. ரெண்டு பேரும் அந்த தொண்டினை ஆற்றுகின்றார்கள் என்பதாக சேக்கிழபெருமான் வரலாறு அமைப்பார். இப்ப எங்க அந்த இடத்திலே ஒரு சிறப்பு, இந்த வாசி தீரவே காசு நல்குவீர் என்ற அந்த திரு இருக்கு குரல் அந்த எழுந்ததனுடைய ஒரு வரலாறாக பின்னணியாக சேக்கிழார் பெருமான் அமைப்பது, பதிகத்திற்கு ஒரு வரலாறு அமைப்பது சேக்கிழார் பெருமானுக்கு உரிய ஒரு தனிச்சிறப்பு. அந்த பதிகத்தை ஆழங்கால் பட்டு அதிலே உணர்ந்து அதன் வெளிப்பாடாக முதல்ல பதிகத்தை வச்சுட்டு அதுக்கப்புறம் வரலாறு அமைப்பார். வரலாறு வந்துட்டு தான் நமக்கு பதிகம் வரும். நம்ம பாக்குற போது நம்ம வரலாறு தான் படிப்போம், படிச்சுட்டு பதிகம் வரும். ஆனா சேக்கிழார் பெருமான் எப்படி பார்க்கணும்னா ரிவர்ஸ் ஆர்டர்ல பார்க்கணும். முதல்ல பதிகம் பதிகம் பதிகம், வாசி தீரவே காசு நல்குவீர், இடரினும் தளரினும் எனதொரு நோய் தொடரினும் உணகடல் தொழுதழுவேன், கடல் தனில் அமுதொடு கலந்த நஞ்சை கடல் மிடரினில் அடக்கிய வேதியை, இதுவோ எமை ஆளுமாறு ஈவதொன்று எமக்கு இல்லையே அதுவோ உனது இன்னருள் ஆவடு துறை அரணே. பதிகம் ஆச்சு, அங்கிருந்து அப்படியே ஆவடு துறையில ஆயிரம் பொன் கொடுப்பார்கள். வரலாறு அமைப்பு. இந்த மாதிரி பல இடங்கள் சேர்க்கிறார் பெருமான். வரலாறு வந்து பதிகத்திலிருந்து விரித்து விரித்து எடுத்து சொல்லுகின்ற ஒரு அற்புத நிலை. எந்த ஒரு வரலாற்று ஆசிரியனுக்கும் இல்லாத ஒரு தனி சிறப்பு செய்வ சேக்கிழார் பெருமானுக்கே உரிய ஒரு தனி ஒரு நிலை சிறப்புன்னு சொன்னா, இந்த வரலாற்று அமைக்கின்ற ஒரு பாங்கும் அந்த பண்பும் வேறு யாருக்கும் கிடையாது. இந்த வாசி திரவே ஏன் எழுந்தது பதிகத்திற்கு ஒரு வரலாறு இந்த பக்கம் பிறக்கின்றது. என்னன்னா, இந்த காசு ஞானசம்பந்தர் பெருமானுக்கு கொடுத்த காசு வாசி உள்ள காசு, நவக்கரசு பெருமானுக்கு கொடுத்த காசு வாசி இல்லாத காசு. ஆகையினாலே இது வாசி உள்ள காசு என்பதனாலே இந்த பக்கம் தொண்டு கொஞ்சம் காலதாமதமாக நிகழ்கின்றது. அந்த பக்கம் நவக்கரசு பெருமானுடைய தொண்டு வேக வேகமாக அங்கே நிகழ்கின்றது. தொண்டின் வேகம் இங்கே அங்கே மாறுபாடு ஏன் என்பதாக ஞானசம்பந்தர் கேட்டபொழுது, உங்களுக்கு கொடுக்கின்ற காசு வாசி உள்ள காசாக இருப்பதனாலே அதை மாற்றுவதற்கு காலதாமதமாக ஆகின்றது என்பதாக அவருடைய அடியார் பெருமக்கள் சொன்னவுடன், இந்த வாசி உள்ள காசா பெருமான் எனக்கு கொடுக்கிறார், நான் அந்த வாசியினை நீக்கி வாசி இல்லாத காசாக பெறுவேன் என்பதாக பெருமான் முன்னிலையிலே நின்று அருள் செய்த திருப்பதிகம் வாசி தீரவே காசு நல்குவீர் அப்படின்ற திருப்பதிகம். இதை சேக்கிழார் பெருமான் மிக அற்புதமாக அமைக்கும். இது நமக்கு அந்த வரலாற்றினுடைய அடிப்படை. ஆனால் அந்த வரலாறு அந்த திருநாவுக்கரசர் பெருமானுடைய புராணத்திலே சொல்லுகின்ற பொழுது ஒரு இடத்திலே, ஏன் இவருக்கு வாசி உள்ள காசு கொடுத்தார், ஏன் திருநாவுக்கரசர் பெருமானுக்கு வாசி இல்லாத காசு கொடுத்தார்னு ஒரு தீர்ப்பு வழங்குகின்ற பாடலாக ஒரு பாடல் அமைப்பார் பாருங்க. அந்த பாடலை மட்டும் நம்ம புடிச்சுக்கிட்டோம்னா, திருஞான சம்பந்தரை அவர் காட்டும் அந்த பன்முக தரிசனம்னு சொன்ன அந்த வகையில அவர் காட்டும் சிறப்பும், திருநாவுக்கரச பெருமானை அவர் அமைக்கின்ற சிறப்பும் சேக்கிழார் பெருமானுக்கே உரிய தனி சிறப்பு அப்படின்ற ஒரு ஒரு திருக்கூட்டம் வச்சிங்கன்னு சொன்னா, சில பாடல்கள் நம்ம எடுக்கணும் அப்படின்னா அதுல அதற்குரிய பாடல்கள்ல ஒரு பாடல் இந்த பாடல். சேக்கிழார் பெருமானை உலக அளவிலே சேக்கிழார் பெருமானை நாம் நிலைநிறுத்த வேண்டும், எல்லாருக்கும் புரியற மாதிரி சேக்கிழார் பெருமானை எல்லோரும் கையெடுத்து தொழ வேண்டும், இந்த உலகமே தொழ வேண்டும் சொன்னா, அதற்கு சில பாடல்கள் பெரிய புராணத்திலிருந்து நாம எடுக்கிறோம் அப்படின்னா இந்த ஒரு பாடல். ஆகா, எத்துணை 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 சேக்கிழார் பெருமானுக்கு நன்றி செலுத்தினாலும் அது குறைபாடு உடையதாகவே அமையும். அந்த ஒரு இடம் மட்டும் சொல்றேன், பெரிய புராணம் பக்கம் 183 பாடல் 260 எப்படி அமைக்கிறார் பாருங்க. ஒரு தீர்ப்பு அமைக்கின்ற பாடலாக பாடல. இப்ப வாசி உள்ள காசு வாசி இல்லாத காசு, எத்தனை எத்தனை பட்டிமன்றம், எத்தனை எத்தனை அடிதடி, எத்தனை எத்தனை குத்துக்கொலை, இந்த வாசி தீர கொடுத்த திருஞான சம்பந்த பெருமான் பெரியவரா, வாசி இல்லாத காசு பெற்ற நாவுக்கரசர் பெரியவரா, இப்படி எல்லாம் வச்சு அத போட்டு எவ்வளவு நம்மளை குழப்ப முடியுமோ அவ்வளவு குழப்புகின்ற ஒரு நிலையில பலரும் நிற்கின்ற ஒரு இடம் இந்த வாசி உள்ள காசு வாசி இல்லாத. ஆனா சேக்கிழார் பெருமானுடைய பார்வை, சேக்கிழார் பெருமானுடைய நோக்கம் இதுல எப்படி அமைந்திருக்கிறதுன்னு பார்த்தா, உண்மையிலேயே அவர் திருஞான சம்பந்தரை எங்கு கொண்டு போய் நிறுத்துறாருன்னு பார்க்கணும். திருஞான சம்பந்த பெருமானை எந்த வகையிலே எந்த நிலையிலே அனுபவிக்கிறார் என்பதாக பார்க்கின்ற பொழுது அதிலேந்து ஒரு கூறு அதை எடுத்து நாம அனுபவித்தாலே போதும், இந்த பிறப்பு எய்ததற்குரிய பயனை எய்துவதனுடைய ஒரு வழி இந்த ஒரு பாடல். மிக அற்புதமான ஒரு நிலை, மிக அற்புதமான பாடல் இந்த பாடல். ஏன் மீண்டும் மீண்டும் அழுத்தி அழுத்தி இதை சொல்றேன் அப்படின்னு சொன்னா, இந்த பாடலை எல்லோருடைய மனதிலேயும் எழுத்தாணியிலே எழுத்தாக அது அது பதிய வேண்டும் என்பதற்காக பசுமரத்து ஆணி பசுமரத்தாணி பசுமரத்து ஆணி போல இந்த பாடல் பதிய வேண்டும் என்பதற்காக மீண்டும் மீண்டும் சொல்றேன். இங்கே ஈசர் மிடலை இறையவர்பால் இமைப்பாவை இமயப்பாவை திருமுலைப்பால் தேசம் உய்ய உண்டவர்தாம் திரு மாமகனார் ஆதலினால் காசு வாசியுடன் பெற்றார். ஏப்பா இவரு வாசி உள்ள காசை இவர் வாங்கினாரு அப்படின்னா இவரு இவர் யார் அப்படின்னா அங்க போடுகின்ற ஒவ்வொரு சொல் அங்க அப்படியே ஏதோ போட்டாருன்றதுக்காக விட்டுட்டு போயிடக்கூடாது. ஒவ்வொரு சொல்லும் ஒவ்வொரு 11,000 வோல்ட் ஒவ்வொரு சொல்லும் அத்தனை அழுத்தம் அத்தனை அழுத்தம் ஒவ்வொரு சொல் ஈசர் அப்படிங்கிற ஒரு சொல் போடுறாரு பாருங்க எல்லாத்தையும் அடக்கிடுவாரு. மிழலை ஈசர் மிழலை இறையவர் பால் இமயப்பாவை திருமுலைப்பால் தேசமுய்ய உண்டவர்தாம் திருமாமகனார் ஆதலினால். இவர் ஈசர் என்பவருக்கும் அம்மை என்கின்ற அந்த திருமுலைப்பாலை அருந்திய காரணத்தினாலே இவர் என்ன ஆனார்? மகனானாரா? இல்லை, திருமா மகனானார். அந்த நேரத்தில் மகன் என்ற ஒரு நிலைக்கு எப்படி அமைக்கிறார்னா திருமா மகனானாரா, அதனால வாசி உள்ள காசு வாங்கினார். திருமா மகனானார் ஆதலினால் வாசி உள்ள காசு பெற்றார் அப்படின்றதுனால இவங்க என்ன பண்றாங்க, மகன் என்கின்ற நிலையிலே வாசி உள்ள காசு அவருக்கு கொடுத்து விட்டார் அப்படின்ற ஒரு நிலையிலே திரு அங்கே சேக்கிழார் பெருமான் அமைக்கின்ற ஒவ்வொரு சொல்லையும் எடுத்து எடுத்து போற்றி போற்றி கண்ணிலே ஒற்றி கொண்டு பார்த்தோம் என்பதாக சொன்னால், ஈசர் மிழலை இறையவர்வால் இமயப்பாவை திருமுலைப்பால் தேசம் உய்ய திருத்தொண்ட தொகை முன்படித்த திருவாளன் அந்த பக்கம் போட்டார். தேசம் உய்ய உண்டவர்தாம் தேசம் ஆக்கும் திருக்கோயில் திருநாகேஸ்வரம். எங்க திருநாகேஸ்வரம் பதிகம் இல்லையா? திருநாகேஸ்வரம் பதிகத்துல சொல்லுவார் தேசம் ஆக்கும் திருக்கோயில். தேசம் உய்ய உண்டவர்தாம் திருமாகனார் ஆதலினால். இப்ப இந்த இடத்துல திருஞான சம்பந்த பெருமானை எப்படி இது வாசி உள்ள காசு வாசி இல்லாத காசு நெக்ஸ்ட் லெவல்ல வச்சுப்போம். இந்த இடத்துல திருஞான சம்பந்த பெருமானை குறிப்பிடுகின்ற ஒரு மிக ஆழமான ஒரு கருத்தினை இங்கே மிக மிக ஆழமாக திருஞான சம்பந்த பெருமானை பற்றி அவர் சொல்லுகின்ற கருத்தினை மட்டும் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த ஒரு குறிப்பை மட்டும் சொல்லுகின்றேன். திருமுலைப்பால் அருந்திய குழந்தை என்பதாக ஞான சம்பந்த பெருமானை அங்க மிக அற்புதமாக அறிமுகப்படுத்துவார். முன்னாடியே அங்கேயே சொல்லிடுவார், குழந்தையாக இருக்கின்ற இந்த உலகியல் நிலையில பார்க்கின்ற பொழுது குழந்தை தாய் இந்த உறவு பார்க்கும் தாயும் குழந்தையும் தாய் என்பது அந்த தாயினுடைய அந்த பால் சுரப்பதற்கு காரணமாக அமைவது குழந்தை. குழந்தை அந்த பாலினை அந்த குழந்தையானது உண்ணுகின்ற பொழுது மிக மிக ரொம்ப ஜாக்கிரதையா நுணுக்கமாக கவனிக்க வேண்டியது, குழந்தையானது அதை பெறுகின்ற பொழுது இப்ப குழந்தையினுடைய அது உணவாக அது அமைகின்றது. குழந்தைக்கு உணவு தாயாக இருக்கக்கூடிய அந்த நிலையிலே குழந்தையை பேணி அவள் காக்கின்ற பேணி அவள் ஊட்டுகின்ற அந்த உணவு உணவாக மட்டுமா அமைகின்றது அப்படின்னா இல்ல, அது மேலும் இரண்டு செயல்களை செய்கின்றது. என்ன அப்படின்னா ஒன்று நோய்க்கு மருந்தாக அமையும், இது அடுத்த நிலையில பார்க்கின்ற நோய்க்கு மருந்தாக அமையும். இன்னொரு நிலையிலே நோய்க்கு எதிர்ப்பு சக்தியாக அமையும். ஆகையினால்தான் குழந்தை பிறந்தவுடன் ஒரு ஒரு வருட காலமாவது குறைந்தபட்சம் தாய்ப்பால் என்று சொல்லக்கூடிய அந்த தாய்ப்பாலை ஊட்டுகின்ற ஒரு முறையினை நாம் சான்றோர்கள் கடைபிடித்தோம். இப்ப இந்த குழந்தை என்பதாக நிற்கின்ற நிலையிலே தாயாக இருக்கின்ற அந்த நிலையிலே இறங்கி வருகின்ற ஒரு நிலைதான் இறைவனுடைய நிலை. இறைவன் என்பதாக சொல்லக்கூடிய இறைவன் தன்னுடைய அருளை கொடுக்கணும்னு சொன்னா அவன் மேலே நின்று மேலே இருந்தால் மட்டும், பரநிலையிலே இருந்தால் மட்டும் பத்தாது. அவன் இறங்கி வருகின்ற அடுத்த நிலை தாய்மை என்கின்ற நிலைதான் என்பதாக சைவம் அழுத்தம் திருத்தமாக குறிப்பிடுது. தாயாக இருந்து இந்த உலகத்து உயிர்களை எல்லாம் அவன் வளர்க்கின்றான். தாயே ஆகி என்னை வளர்த்தனை போற்றி. இது மணிவாசக பெருமானுடைய அழுத்தம் திருத்தமான வாசகம். இங்க மட்டும் இல்ல, பல இடங்கள்ல சொல்வார். இறைவன் என்று சொல்லக்கூடியவன் அருளை கொடுக்கணும்னு சொன்னா அவன் வருகின்ற நிலை எப்படி இருக்க வேண்டும் சொன்னா, அது தாய்மை நிலையை ஒத்ததாக இருக்க வேண்டும். தாயாகிய நிலை, இப்படி தாயாகிய நிலை என்பதாக சொல்லுகின்ற பொழுது அந்த நிலையிலே அவன் வந்தால் மட்டும்தான் எல்லா அந்த குழந்தைகளாக இருக்கக்கூடிய அந்த உயிர்களை பேணுதல் முடியும் என்கின்ற ஒரு கோட்பாடு, சைவ சமய கோட்பாடு. இப்ப இங்கே பார்க்கின்ற பொழுது, உலகியல்ல பார்க்கின்ற பொழுது, தாய்மை என்பதாகிய நிலை, குழந்தை என்பதாகிய நிலை, தாயானவள் தன் குழந்தையை பேணி தன்னுடைய ஆற்றல் முழுவதையும் சேர்த்து அந்த குழந்தைக்கு கொடுக்கின்ற ஒரு நிலை திருமுலைப்பால். தன்னுடைய ஆற்றல் உடலிலே இருக்கக்கூடிய சக்தி அத்துணையும் எங்கே இணைந்து வருகின்றது என்பதாக பார்த்தால், அவள் இணைத்து அந்த குழந்தைக்கு கொடுக்கின்ற அந்த நிலை. குழந்தை அதை பெறுகின்ற பொழுது குழந்தை அந்த ஆற்றலை பெற்று அது பயனடைகிறது. இதுதான் உலக நிலையிலே குழந்தையானது பெற்றது, பெற்று பயனடைகின்ற நிலை. ஒன்று குழந்தை என்கின்ற நிலை, இன்னொன்று தாய்மை என்கின்ற நிலை. தாய்மை என்கின்ற நிலையிலே ஆற்றல் முழுவதையும் தன்னுடைய ஆற்றல் சேகரித்த அத்துணையையும் எடுத்து கொடுக்கின்ற நிலை தாய்மை நிலை. அதை வாங்கி பெற்று அனுபவிக்கின்ற நிலை குழந்தை. இது அடிப்படை. திருஞான சம்பந்த பெருமான் தாயா குழந்தை. இதுவரையிலும் திருஞான சம்பந்த பெருமானை குழந்தை, ஞான குழந்தை, ஞான குழந்தை என்பதாக மட்டுமே பார்த்து வருகின்ற நிலையிலே இருந்த ஒரு நிலையை மாற்றி, திருஞான சம்பந்த பெருமானாகிய குழந்தை இப்ப தாய்மை நிலை என்ற ஒரு நிலையும், குழந்தை நிலை என்கின்ற ஒரு நிலையும், இந்த இரண்டு நிலையும் இரண்டு இடங்களிலே இரண்டு பொருள் இருக்கும். குழந்தை என்கின்ற பொருள் வேறு, தாய்மை என்கின்ற, தாய்மை என்பது ஆற்றலை கொடுக்கின்ற நிலையிலே தாய்மையாகவும், அதை வாங்கி பயனடைகின்ற நிலையிலே குழந்தையாகவும் நிற்கின்ற நிலை. ஒரே நேரத்திலே குழந்தையும் தாயுமாக நிற்கின்ற நிலை உண்டா? ஒரே காலத்திலே அப்படின்னா, இதுவரையிலும் எல்லா குழந்தைகளும் எல்லா நிலைகளிலேயும் பெறுகின்ற நிலை குழந்தை நிலை, கொடுக்கின்ற நிலை தாய்மை நிலை. அப்படித்தான் இந்த உலக வழக்கிலே எல்லாம் இருந்து வந்தது. ஆனால் திருஞான சம்பந்தராகிய ஒரு குழந்தை மட்டும்தான், திருஞான சம்பந்தராகிய ஒரு குழந்தை மட்டும்தான் குழந்தையாகவும் இருந்து தாயாகவும் பணியாற்றியது என்பதை காட்ட வந்த ஒரு இடம் இந்த இடம். எப்படின்னு சொல்றேன், தன்னுடைய அந்த அம்மையினிடத்திலே இருந்து வாங்கியது திருமுலைப்பால். குழந்தை என்கின்ற நிலையிலே அம்மையினிடத்திலே இருந்து வாங்குறார் திருமுலைப்பாலை. பன்முக நிலையிலே நின்று பார்க்கின்ற பொழுது குழந்தையாகிய நிலையிலே ஒரு நின்றிருக்கணும். அம்மை என்கின்ற நிலையிலே அம்மையார் பால் கொடுத்தாச்சு. இந்த இரண்டு நிலைகள் அத்தோடைய முடிஞ்சிருச்சானா? இல்லை. தான் பெற்ற அந்த பன்முக ஆற்றல், பன்முக தரிசனமாக அம்மையினிடத்திலே பெற்ற அத்துணை ஆற்றலையும் அவர் வாங்கிக் கொண்ட நிலையிலே குழந்தையாக இருந்து, அதை வாங்கி தான் தாயாக மாறி உலகத்து உயிர்களுக்கு எல்லாம் கொடுத்த நிலையிலே தாயாக குழந்தையாக மட்டும் காணுகின்ற நிலை வெளிப்படையான நிலை. ஞான சம்பந்தரை ஞான தாயாக நின்று காணுகின்ற நிலை தெய்வ சேக்கிழார் பெருமான்கள். இத அடிச்சுக்கிறதுக்கு இந்த உலகத்துல எந்த புராணமும் கிடையாது, எந்த நிலையும் கிடையாது. திருஞான சம்பந்த பெருமானை தாயாக நின்று கண்ட ஒரு இடம் என்பதாக சொன்னால், ஆஹா, சேக்கிழார் பெருமான் இந்த இடத்திலே இவர் பெற்றது வாசி உள்ள காசு. இருக்கட்டையா, வாசி உள்ள காசு ஒரு பக்கம் தள்ளியது. ஆனால் திருஞான சம்பந்த பெருமானை திரு மா மகனார் என்பதாக நிறுத்தி, ஈசர் என்பதாக சொன்னால், ஈசத்துவம் என்ற குணத்தை உடையவன் ஈசன். ஈசத்துவம் என்ற குணம் எதை குறிப்பது? எல்லா நற்குணங்களையும் இணைத்தது, எல்லா ஆற்றல்களையும் எல்லா நிலைகளையும் இணைத்தது ஈசத்துவம். அப்படி எல்லா ஆற்றல்களையும் எல்லா நிலைகளையும் இணை நடுவிலே இருந்து கொண்டு இவர் தாயாக இருந்து இந்த உலகத்து உயிர்கள் என்று சொல்லக்கூடிய அத்துணை குழந்தைகளுக்கும் அவர் பெற்ற அந்த ஞானப்பாலை திருமுறைகள் என்ற திருநெறிய தமிழ் மூலமாக ஊட்டிய ஒரு நிலை, காலம் தேசம் கடந்த நிலை, எல்லா உயிர்களுக்கும் பொது, தாவில் சரா அசகம் எல்லாம் சிவம் பெருக்கும் பிள்ளையார் தாய்மை நிலை. ஆனால் திருஞான சம்பந்த பெருமான் தன்னை தாயாக அவர் கொண்டாரா என்பதாக சொன்னால் இல்லை. அந்த இடத்திலே தான் திருஞான சம்பந்த பெருமான் நடுவிலே நிற்கின்ற நிலையிலே உலகத்திற்கே அம்மையும் அப்பனுமாக நிற்கின்ற, அம்மையும் அப்பனும் ஒரு பக்கம் இருக்க, கீழ்நிலையிலே எல்லா உயிர்களும் இருக்க, இடைநிலையிலே முதற் குருவாக நின்ற திருஞான சம்பந்த பெருமான் நடுவிலே அவருடைய வேலை என்ன என்பதாக சொன்னால், இதை எடுத்து அதன் இடத்திலே சேர்க்கின்ற நிலையாக தாய் என்கின்ற நிலையிலே அவர் இருந்தாலும், தாய் கூறிய அந்த உயிருக்குரிய உண்மையான தாயும் தந்தையும் இது என்பதாக குருவாக இருந்து மேலே ஏற்றி ஏற்றி அந்த உயிர்களை ஏற்றுகின்ற ஒரு பணியை செய்த ஞான தாயாக விளங்கிய ஒரு சம்பந்தர் திருஞான சம்பந்தர். சம்பந்தம் என்பதாக சொன்னால் சிவத்தோடு சம்பந்தப்படுத்துதல், சிவத்தோடு சம்பந்தப்படுத்துகின்ற நிலையிலே நடுவிலே நிற்கின்ற அந்த நிலையிலே தான் தாய் என்பதை, தாய் என்பதாக சொல்லுகின்ற ஒருவள் குழந்தை என்பதாக சொல்லுகின்ற நிலையிலே தான் பெற்றெடுத்த குழந்தைக்கு தாய் என்பதாகிய உரிமையை கொண்டாடுவாள். தான் தாய் என்பதாக சொல்லி உரிமை அங்கே இருக்கும். ஆனால் திருஞான சம்பந்த பெருமான் தாய் என்ற அந்த நிலையிலே இருந்து பணியாற்றினாலும் தனக்கு தாய்மை என்கின்ற உரிமை எனக்கு இல்லை, அம்மையும் அப்பனுமாக இருக்கின்ற அவனுக்கே உண்டு என்பதாக சொல்லி தாய்மையே தியாகம் செய்த ஞான குரு திருஞான சம்பந்த பெருமான். இதை விட திருஞான சம்பந்த பெருமானை எப்படி எண்ணி 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 அவருடைய திருவடியை வணங்க முடியும்? திருஞான சம்பந்த பெருமான் என்பதாக சொன்னால் குழந்தை, குழந்தையும் தாய்மையும் இணைந்த ஒரு மிகப்பெரிய ஞான குரு திருஞான சம்பந்த பெருமான் என்பதை காட்டிய ஒரு இடம் ஈசர் மிடலை இறையவர்பால் இமயப்பாவை திருமுலைப்பால், திருமுலைப்பால் தேசமுயம் தேசம் உய உண்ட அந்த நிலையை சிவபிரகாச சுவாமிகள் அதைத்தான் மிக அற்புதமாக சொல்வார். பூவான் மணிமணி நீர் பொய்கை இயற்பாவான் மொழி ஞானப்பால் உண்டு நாவால் மறித்து எம் செவியமுதாய் பார்த்தவிர. இப்படி இந்த பெற்றதை அனைத்து உயிர்களுக்கும் கொடுத்த ஞான தாயாக விளங்குபவர் திருஞான சம்பந்த பெருமான், திருஞான சம்பந்த பெருமான் என்பதாக அவருடைய திருவடியை வணங்கி வணங்கி சொன்ன இடம் ஈசர் மிடலை இறையவர்பால் இமயப்பாவை திருமுலைப்பால் தேசமுய உண்டவர்தாம் திரு மா மகனார் என்பதாகிய ஒரு இடத்தை அவருக்கு கொடுத்து உரிமை நிலையிலே ஞான தாய்மை நிலையிலே அவரை மேல் நிறுத்திய ஒரு இடம் இந்த இடம் என்பதாக சொல்லி
ஒரே ஒரு அடி. இந்த இடத்துல சேக்கிழார் பெருமான் வந்து தமிழ்லையும் கொஞ்சம் விளையாடி இருப்பாரு. இங்க வந்து காசு வாசியுடன் கொடுத்தாருங்கிறது சொல்லி ஆகும், வாசியோட கொடுக்கப்பட்ட காசு. ஆனாலும் அத வந்து தமிழ்ல சேர்க்கின்ற பொழுது காசு ஆசியுடன் கொடுத்தார் அப்படின்னு பிரிப்பும் இதுல வந்து செஞ்சுக்கலாம். திருமாமகனார் ஆதலினால் காசு ஆசியுடன் கொடுத்தார் அப்படின்னு சொல்லிட்டு பிரிக்கிற விதமாக தமிழ்ல விளையாடி இருக்கிறாரு.
ரொம்ப அருமையா அது கூட தமிழ் எங்கயா சேக்கிழார் பெருமானுக்கு சொல்ல வேண்டுமா என்ன, தமிழ் எங்க வேணா சேக்கிழார் பெருமானை ஆய்ந்து ஆய்ந்து அவரை அனுபவிக்கும். அப்படி பெற்ற நிலை என்பதாகிய நிலையிலே இப்போ அம்மையும் அப்பனுமாக இருந்து உலகத்து உயிர்களுக்கு அருள் செய்கின்ற நிலையும், நடுவிலே திருஞான சம்பந்த பெருமான் படிநிலை வளர்ச்சியாக கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த உயிரினை திருநெறிய தமிழினால் திருத்தி திருத்தி ஆண்டு அவரை அங்கே சேர்க்கின்ற அந்த பணியை செய்த ஞான தாயாக விளங்குபவர் திருஞான சம்பந்த பெருமான் என்பதை மனதிலே நாம் பதிய வைப்போம். திரு அரையணை நல்லூர்ல ஒரே ஒரு குறிப்பு மட்டும் அந்த பதிகத்திலே, திரு அரையணை நல்லூர்ல ஐந்து பாடல்கள் பாடுனீங்கன்னு சொன்னார் இல்லையா, ஆறாவது பாடல் நரையினார் விடை ஊர்தியார் நக்கனார் நரும்போது சேர் உரையினால் உயர்ந்தார்களும் உரையினால் உயர்ந்தார்கள். என்ன அற்புதமான வாக்கு! இதுதான்
பக்குவப்படுத்தி பக்குவப்படுத்தி உயிரை அப்படியே மேல தூக்கிட்டு வர்ற அந்த பணியை செய்கின்ற வாக்கு, ஒவ்வொரு வாக்கும் திருநெறி அவருடைய வாக்கு. வேகமை என்று சொல்லக்கூடிய அறியாமை என்பதை நீக்க வேண்டும் என்பதை முதல் திருப்பாடலிலே அமைப்பார். அறியாமை நீங்க வேண்டும், எல்லாவற்றிற்கும் அடிப்படையான ஒரு ரூட் காஸ் என்ன என்பதாக சொன்னால் அறியாமை என்பது. அந்த அறியாமை என்பதை இருள் என்பதாக சொல்லி அதை பல்வேறு குறியீடுகளால் குறிப்பார்கள். ஆணவமாகிய இருள், அப்படி இந்த அறியாமையை செய்வது எது அப்படின்னு பார்த்தா அது ஆணவம் என்று சொல்லக்கூடிய ஒன்று. ஆக நமக்கு நீங்க வேண்டியது இருள். அந்த இருள் நீக்கமானது வேண்டும் என்பதற்குரிய ஒரு நிலையிலே பேதமை என்று சொல்லக்கூடிய அறியாமை நீங்க வேண்டும் என்ற ஒரு மிக அற்புதமான ஒரு கருத்தினை முதல் திருப்பாடலிலே சொல்லி அம் கையால் தொழுவார்கள் என்பதாக ஆடினார் அரையணை நல்லூர். அம் கையால் தொழுவார்களே, திருமானை தொழுகின்ற கை அது அம் கையாக, அழகான கையாக கயிற்குரிய பயன் அங்கே வந்து சேர்வதனாலே பெருமானுடைய திருவடியை தொழுவதே அதற்குரிய தொழில் என்பதாக அங்கையால் தொழுவார்களே என்பதாக அமைப்பார். இரண்டாவது திருப்பாடல்ல அடியார்கள் பற்றிய இலக்கணம் மிக ஒரு நுணுக்கமான ஒரு விஷயத்தை இங்கே அமைப்பார். இலையினார் சூளம் ஏறுகந்து ஏறியே இமையோர் தொழ நிலையினால் ஒரு கால் உற சிலையினால் மதில் எய்தவன் அலையினார் புனல் சூடி அன்னலார் அரையணி நல்லூர். தலையினால் தொழுது ஓங்குவார் நீங்குவார் தடுமாற்றமே. திருஞான சம்பந்த பெருமான் அடியார்களுடைய அந்த இலக்கணம் நம்ம தெய்வ சேக்கடார் பெருமான் திருக்கூட்ட சிறப்பிலே அடியார்களுடைய இலக்கணத்தை மிக அற்புதமாக சொல்லுவார். அதுல ஒரு பாடல்ல ஒரு இடத்திலே சொல்லுகின்ற போது பூதம் ஐந்தும் நிலையிற் கலங்கினும் பூதம் ஐந்தும் நிலையிற் கலங்கினும் மாதுரு பாகர் தாழ்
மலர்த்தாள் மரப்பினர்
மலர்த்தாள் மரப்பினர். இது அங்க திருக்கூட்ட சிறப்புல ரொம்ப அற்புதமாக காட்டுகின்ற ஒரு நிலை. தலையினால் தொழுது ஓங்குவார் யாரு? அடியார் பெருமக்கள். அவர்களுடைய எதை நீக்குவார் அப்படின்னா தடுமாற்றத்தை நீக்குவார். இந்த தடுமாற்றம் என்பது தடுமாற்றம் இதுவா அதுவா இல்ல இவரு அப்பர் பெருமான் சொல்றத ரீகலெக்ட் பண்ணிட்டு. இந்த தடுமாற்றம் அப்படிங்கிறது தடுமாற்றம் இல்லரே அப்படின்னு அப்பர் பெருமான் மிக அற்புதமாக குறிப்பு சொல்வார். ஒரு இடம் சேக்கடார் பெருமான் தடுமாற்றத்தை மிக அற்புதமாக கையாண்ட ஒரு இடம் பெரியபுராணத்திலே உண்டு. அடியார் இடத்திலே இருக்கக்கூடிய தடுமாற்றம் ஒன்று. இப்ப தடுமாற்றம் என்பதாக சொல்லுகின்ற பொழுது இரண்டு நிலைகளிலே இரண்டு அடியார்களுடைய உள்ளத்திலே தடுமாற்றத்தை எப்படி அவர் அமைக்கின்றார் அப்படின்னு பார்க்கலாம். ரொம்ப அற்புதமாக கையாண்ட ஒரு இடம் இது. இலக்கணம் எங்க இலக்கணம் இது? எது? தலையினால் தொழுது ஓங்குவார் நீங்குவார் தடுமாற்றமே. இலக்கணத்தை வகுத்து கொடுத்து விட்டார் திருஞான சம்பந்த பெருமான். இந்த இலக்கணத்தை இலக்கியமாக அற்புதமாக ஒரு இடத்திலே சேக்கிழார் பெருமான் பயன்படுத்துவார். எங்க பயன்படுத்துறார் அப்படின்னா அப்போதைய அடிகளாரனுடைய வரலாற்றில் இதை பயன்படுத்துகின்ற விதம் அப்படியே அல்வா மாதிரி வாங்குறாரு. தலையினால் தொழுது ஓங்குவார் நீங்குவார் தடுமாற்றமே அப்படிங்கிற ஒரு அந்த பகுதி. இந்த தடுமாற்றம் என்பது எது? தடுமாற்றத்தினுடைய எல்லை எது? தடுமாற்றம் நீங்க வேவரிங் மைண்ட் சொல்லிட்டீங்க. தடுமாற்றத்திற்கு இது ஆரம்பம். இங்க போறதா, கோயிலுக்கு போறதா, இல்ல சினிமாவுக்கு போறதா அப்படின்ற ஒரு தடுமாற்றம். இப்ப இங்கேயும் அங்கேயும் அப்படியே தடுமாறிட்டு இருக்கும் போது ஏதாவது ஒன்னு ஒரு பக்கம் இழுத்துட்டு போயிடும். சரி ரைட், அந்த பக்கம். ஆனா இது தடுமாற்றத்தினுடைய ஒரு பச்சா, கீழே இருக்கக்கூடிய ஒரு சின்ன ஒரு ஸ்டேஜ். தடுமாற்றத்தினுடைய எல்லைக்கு போய் தொட்ட இடம் அப்போது அடிகளாரனுடைய இடம். திருநாவுக்கரசு, திருநாவுக்கரசு என்னும் நாமம் எழுதியும் கூறி சட்டம், எல்லாத்துக்கும் திருநாவுக்கரசு. அப்ப மூத்த திருநாவுக்கரசு, இளைய திருநாவுக்கரசு. சரி, திருநாவுக்கரசு பெருமான் வந்து நிக்கிறார், வேறொரு பேர் அப்படின்னார். யார பார்த்து வேறொரு பேருங்கிற? திருநாவுக்கரசு பெருமானை பத்தி உனக்கு தெரியாதான்னு கேட்டார். இவர் சிறுமையேன் இந்த சூளை நோயினால் அவதிப்பட்ட அவன் என்பதாக தன்னை அறிமுகப்படுத்தினார். இத்தனை காலமும் குரு குரு என்கின்ற நிலையிலே தேடி 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 அலைந்த தேடி தேடி இவர் அவரை வந்து சேர்ந்த ஒரு நிலையாக, அவரையே எண்ணி எண்ணி வழிபட்டு நிற்கின்ற ஒரு நிலையாக அந்த வரலாறு அப்படியே வந்துட்டு இருக்கும். இப்ப இந்த இடத்துல நாவுக்கரச பெருமானை அவர் வழிபாடு செய்து அவருக்கு அமுது செய்வித்தல், பண்ணி நீர் பிறந்தார் பெரும்பெயர், அமுது செய்வித்தல் என்பதாக நடக்கின்ற ஒரு இடத்திலே தன்னுடைய மூத்த திருநாவுக்கரசை வாழை இலை அறிந்து வருமாறு அனுப்பிச்சார். வாழை இலை அறிந்து வர சென்ற மூத்த திருநாவுக்கரசு அந்த வாழை இலையை அறிகின்ற பொழுது வாழ் அரவு தீண்டி இறந்தன். வாழ் அரவு தீண்டி அவன் அங்கே வந்து படிக்கட்டிலே விழுந்து வாழை இலையை கொடுத்த அந்த செய்தியை மிக அற்புதமாக காட்டும். இப்ப சொல்லுங்க, அப்போதி அடிகளாரினுடைய உள்ளம் எப்படி இருந்திருக்க வேண்டும்? தன்னுடைய மூத்த மகனாக விளங்குகின்ற, மூத்த திருநாவுக்கரசாக விளங்குகின்ற அந்த மகன் இறந்த நிலை, அரவம் தீண்டி இங்கே திருநாவுக்கரச பெருமான் என்று சொல்லி தன் அவரையே எண்ணி எண்ணி வழிபட்டு அவருக்கு உரிய அமுது படைக்க வேண்டிய நிலை. திருநாவுக்கரசு பெருமானா, மூத்த திருநாவுக்கரசாகிய தன்னுடைய மகனா அப்படின்ற நிலையிலே இப்ப அப்போது அடிகளார் என்று சொல்லக்கூடிய அந்த அருள் நிலையிலே நிற்கக்கூடிய ஞானி எந்த ஒன்று இடத்திலே அவருக்கு அந்த இடத்திலே தடுமாற்றம் வந்ததா இல்லையா? இது தடுமாற்றத்தின் எல்லை. ஏதோ ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி இறந்துட்டா, சரி ரைட்டு, இப்ப வந்திருக்கிறாரு, ஓகே பேச்சப் பண்ணிடலாம், ஒத்துக்கிறோம். ஒரே நேரத்திலே ரெண்டு பேர் இருக்கிறாங்க. திருநாவுக்கரசு பெருமான் இருக்கின்றார், மூத்த திருநாவுக்கரசு அங்கே இறந்த நிலையிலே அந்த பிணமாக கிடக்கின்ற மூத்த திருநாவுக்கரசு. இந்த நிலை தடுமாற்றத்தினுடைய எல்லை என்று சொல்லக்கூடிய எல்லையை டச் பண்ற இடம். ஆனால் அப்போது அடிகளார் எப்படி அங்கே இருந்தார் அப்படின்ற ஒரு பாடலை செக்கிழார் பெருமான் அமைக்கிறார் பாருங்க. திருப்பி நான் அதே தான் சொன்னாச்சு, அதையே திருப்பி சொல்லிட்டு இருக்கணும். அதனால செக்கிழார் பெருமான் மிக அற்புதமாக பாடிய பாடல் வச்சிடறேன், மீதி நான் சொன்னதெல்லாம் டிட்டோ ரிப்பீட் பண்ணிக்க. பக்கம் 177 பாடல் 207.
தம்புதல்வன் சபமரைத்து
சென்றாலும் எந்த பக்கம் அது அமைகின்றது அப்படின்ற ஒரு நிலையை அடியார்கள் எந்த நிலையிலே இருக்கின்றார்கள் அப்படின்ற ஒரு சிறப்பை அங்க சொன்னார். பூதம் ஐந்தும் நிலையில் கலைஞர் அதற்குரிய பிராக்டிக்கல் எக்ஸாம்பிள், தம் புதல்வன் சவமறைத்து தடுமாற்றம் இளராகி, நல்ல ஸ்பெசிபிக்கா போறாரு, தடுமாற்றம் இளராகி, அழுத்தமாக தடுமாற்றம் இல்லை, எம் பெருமான் அமுது செய்ய வேண்டும் என வந்து இறைஞ்ச. அங்க நவுக்கரச பெருமான் அமுது செய்ய வேண்டும் என்பதுதான் அவருக்கு டாப் மோஸ்ட் பிரையாரிட்டி, அதை தவிர வேற எதுவும் கிடையாது. இதுதான் என்னுடைய குறிக்கோள், இதுதான் அப்படின்னு அமைச்சிட்டாங்கன்னு சொன்னா கீழே என்ன நடந்தாலும் அது அவங்களுடைய பொறுப்பு அல்ல. நன்றையே செய்வாய், பிழை செய்வாய், நானும் இதற்கு நாயகம், அப்படி நிற்கின்ற நிலைதான் பூதம் ஐந்தும் நிலையில் கலங்கினும் என்ற நிலையும், தம்புதல்வன் சவமறைத்து தடுமாற்றம் இளராகிய நிலையும் இந்த நிலை. ஆக இந்த தடுமாற்றம் இளராகிய நிலையை பார்த்து பெருமான் என்ன பண்ணாரா, யாருக்குடா இந்த தடுமாற்றத்தை கொடுக்கறதுன்னு சாய்ஸ் பார்த்தாரு. அப்போதே கொடுக்கலாமா தடுமாற்றம், இல்ல அரசருக்கு கொடுக்கலாமா? பார்த்ததுல ஒன்னு ரெண்டு போட்டு ஏதோ குலுக்கி போட்டாரா தெரியல. அப்போதைய அடிகளுக்கு தடுமாற்றம் இளராகி கொடுத்து பார்த்தாலும் அங்க போகாது, ரிட்டர்ன் ஆயிடும். அதனால என்ன பண்ணார், நவுக்கரச பெருமானுக்கு தடுமாற்றத்தை கொடுத்தாராம். இங்க இங்க கொடுத்தாதான் என்ன ஆகும்னா ஒன்று கொள்ளாம்ற பதிகம் வரும். அதற்காக கொடுத்த திரு பதுமாற்றம் இந்த தடுமா. ஆக இங்க கொடுத்து எங்க வாங்குறாரு இந்த தடுமாற்றம், நம்ம இப்படியா அப்படியான்ற தடுமாற்றம் இல்ல, இது அருளால் வழங்கிய தடுமாற்றம். இந்த தடுமாற்றத்தின் அனுபவத்தினால் வெளிப்பட்டது ஒன்றுகொள்ளலாம் என்ற திருப்பதி. அதனால ரொம்ப 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 உன்னிப்பா போடுற நம்பர் திருவருளாலே வந்தருளி எது தடுமாற்றம் அப்பர் பெருமானுக்கு வந்தது அப்படின்ற ஒரு நிலையும், அடியார்களுடைய அந்த இலக்கணத்தை தலையினால் தொழுது ஓங்குவார் நீங்குவார் தடுமாற்றமே என்பதாக இலக்கணம் வகுத்து கொடுத்த நிலை திருஞான சம்பந்த பெருமானுடைய நிலை என்பதாக சொல்லி, நரையினார் விடை ஊர்தியார் நக்கனார் நரும்போது சேர் உரையினால் உயர்ந்தார்களும் உரையினால் உயர்ந்தார்களே. சுந்தர பெருமான் மிக அற்புதமாக சொல்லுவார், என்ன உரைப்பார் உரை முகந்து உள்கவல்லார் தங்கள் அப்படியே ஞான சம்பந்த பெருமான்ட்டு வாங்கி வாங்கி அப்படி கொடுத்த இடங்கள் அப்படின்றா இதெல்லாம் வெளிப்படையாவே எக்ஸ்பிளிசிட்லி அங்கிருந்து வாங்கின இடங்கள் சுந்தர பெருமான். உரையினால் என்பதாக மிக அற்புதமாக இந்த உரை என்கின்ற நிலையிலே, திருமுறைகள் என்கின்ற நிலையிலே பெருமானையினுடைய புகழை பாடி பாடி புகழடைந்த நிலை என்பதாக அமைக்கும். இதை பாடுகின்ற பாடுகின்ற பொழுது அது தானாகவே நம்மை மேல் எடுத்து எடுத்து வருகின்ற நிலை. இது உரையினால் உயர்ந்தார்களும் உரையினால் உயர்ந்தார்கள். உரை என்பது இங்கே புகழ் என்பது, இங்கே முன்னே சொன்ன உரை என்பது பெருமானுடைய திருவடியினுடைய புகழையும், திருவடியினுடைய புகழை பாட பாட வெள்ளத்து அணையது மலர் நீட்டம் மாந்தட்டம் அதுதான் உரையினால் உயர்ந்தார்களும் உரையினால் உயர்ந்தார்கள். வேற ஒண்ணு இல்லை. அப்படி மிக அற்புதமாக இந்த கருத்துக்களை எல்லாம் ஞான சம்பந்த பெருமான் ஞான குடையாக ஞான தாயாக நின்று நம்மை வளர்த்தனை போற்றி போற்றி என்பதாக எடுத்த ஒரு நிலைதான் திருநெறிய தமிழ், எடுத்ததுதான் திருநெறிய தமிழ் என்பதாக சொல்லி 9வது திருப்பாடலோடு நாம் இந்த வகுப்பினை நிறைவு செய்யலாம் என்பதாக சொல்லி, வெய்ய நோயிலர் தீதிலர் பெரியராய் பிறர்பின் சிலார். மணிவாசக பெருமான் சொல்றார் இல்லையா, யார் பின்னாடியும் நாங்க போக மாட்டோம், யாரா வேணா இருக்கட்டும், சிவபெருமானை தவிர சிவபெருமானை தவிர வேறு யார் இன்னும் நாம் செல்ல மாட்டோம் என்பதாகிய ஒரு உறுதிப்பாடு ஒரு நிலை எடுத்ததை போல, வெய்ய நோயிலர் தீதிலர் பெரியராய் பிறர் பின் செலார் செய்வதே அலங்காரமாம் இவை இவை தேறி இன்புரில் ஐயம் ஏற்று உண்ணும் தொழிலராம் அன்னலார் அரையணை நல்லூர் சைவர் ஆனவர் சார்பு அல்லாது யாம் சார்பிலோம் நாங்கள். இந்த பக்கம் சிவத்தை விட்டுட்டு எந்த பக்கமும் சாயாத நிலை, எந்த நிலையில வந்தாலும் சரி சிவம் என்பதாகிய அந்த சைவம் என்பதாக சொன்னார். சிவம் என்பதிலே இருந்து வந்தது சைவம், அப்படி சிவத் என்று சொல்லக்கூடிய சிவத்தை முழு முதலாக கொண்ட நிலையிலே இருந்து எந்த நிலையிலேயும் நாம் பாரமாட்டோம், சிவத்தினுடைய திருவடியையே தொழுவோம் என்பதாகிய ஒரு உறுதிப்பாட்டினை எடுத்துக்கொண்டு சார்பு சிவம், சார்பு நமக்கு சிவம், சிவத்தை சார்வதுதான் நம்முடைய உரிமை, நம்முடைய கடமை, நம்முடைய நிலை. ஆன்மாவிற்கு எது சார்பு என்பதாக சொன்னால் சிவத்தை தான் அது சார வேண்டும். ஆனால் இது அந்த பக்கம் ஆணவத்தை சார்ந்து இருப்பதினாலே இதற்கு மறைப்பு உண்டாகியது. சார்பு எது என்பதை உணர்ந்தால், மெய்ப்பொருளை உணர்ந்தால் அது உய்வு பெறும் என்பதை குறித்தும், இந்த சிவத்தை தவிர வேறு தெய்வ வழிபாட்டிற்கு சென்றால் எந்த விதமான பயனும் இல்லை என்பதை மிக அற்புதமாக எடுத்துக்கொண்ட ஒரு இடமாக அமைக்கும். இது சில இடங்கள்ல தான் திருஞான சம்பந்த பெருமான் இப்படி உறுதியாக அப்படி எடுத்து சொல்லுகின்ற இடங்கள் உண்டு. சிவபெருமானை தவிர வேறு எங்கவையும் போகாதீங்கயா அப்படின்னு சொல்லி நெறிப்படுத்துகின்ற முறையாக இந்த சார்பினை பிடித்துக் கொள்ளுங்கள் என்பதாக அமைத்த ஒரு அற்புத ஒரு திருப்பாடல் இந்த திருப்பாடல் என்பதாக சொல்லி இங்கே திருக்கோவலூர் வீரட்டத்தை நாம் அடுத்த வகுப்பிலே சிந்திப்போம் என்பதாக சொல்லி இந்த திரு அரையணை நல்லூர் திருப்பதிகம் உரையினால் எந்தாரு உரையினால் ஏர்வார்களே என்பதாகிய ஒரு குறிக்கோளை கருவாக அமைத்த திருப்பதிகம், சிவத்தை தவிர வேறு சார்பு இந்த உயிருக்கு இல்லை, அடிகள் உனக்கு ஆர்துணை எனக்கு ஆர்துணை நீ அல்லதே என்பதாகிய ஒரு சார்பினை இந்த உயிர் அங்கே பெற வேண்டும் என்பதாகிய ஒரு குறிப்பினை நாம் எடுத்துக்கொண்டு திரு அரையணை நல்லூர் திருப்பதிகத்தை அந்த வகையிலே நாம் எடுத்து ஓத வேண்டும் என்பதாக அமைத்து திருக்கோவலூர் வீரட்டம் நாம ரெண்டு மூன்று வாரமாக அப்படியே போஸ்ட்போன் பண்ணிக்கிட்டே வரக்கூடிய ஒரு திருப்பதிகம் திருக்கோவலூர் வீரட்டம் திருப்பதிகம். ஆக அங்கே செய்த வீரட்டம் வீர செயல் எது அப்படிங்கறத இப்ப வான்மீகி திருக்கோவலூர் வீரட்டம் அங்க என்ன வீர செயல் நடந்தது அப்படிங்கறத யோசிச்சு சொல்லுவார் அப்படின்னு சொல்லி நம்ம அடுத்த வகுப்பிலே நம்ம திருக்கோவலூர் வீரட்டத்தை நாம் சிந்திப்போம் என்பதாக சொல்லி செல்லலாம் என்பதாக சொல்லி